பகர போய் சங்கிலி நாச்சியாரோட கனமல போய் நான் வந்து இது மாதிரி இங்க வேண்டாம் மகிழ மரத்தடையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்ற மறுநாள் சாமி சன்னதி கூட்டுன்னு வந்து சத்தியம் பண்றேங்கிற இங்க வேண்டாம் மகிழ மரத்தடிக்கு போய் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் தெரிஞ்சது சாமி நம்ம கிட்டையும் சொல்லிட்டு அவர்கிட்டையும் போய் சென்று முடிஞ்சு விட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் வேற வழி இல்லை. இதுதான் சிவனுடைய ஒரு திருவள்ள குறிப்பு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும். அதனால அந்த திருவொற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன்னு இந்த மகிழ மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்புறம் ஏன் சத்தியத்தை மீறினார் நம்ம மீறுற மாதிரி அவர் மீறல. நம்ம மீறுறது அது கணக்கே கிடையாது தினம் எவ்வளவு தூரம் மீறலாம் ஆனா அவர் மீறுறது அதுக்கு அந்த காரணம் இல்ல. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியழும் பழைய மந்தினை மூடாமும் சிந்தை பராமரியா தென் திருவாரூருக்கு எந்தை பிரானாரை என்று பொருள் ஏறுவது. ராஜாவை இன்னைக்குதான் போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவர் ஆரூரம் நம்பியாரூரம் பேரே அவருக்கு குறைவும் அவருக்கு திருவாரூர் பெருமான். அதனால அங்க வசந்த உற்சவம் வந்துடுது ஆழித்தேர்ல பெருமான் பொறுப்பாடாக போகுது இங்க உட்காந்துருக்கோமே அப்படின்னு நினைச்சாராம். அப்போ அந்த சத்தியத்தை கூட மறந்துட்டார் திருவொற்றியூர் விட்டு நீங்கினார் செல்லைக்கு தாண்டவன ரெண்டு கண்ணும் போயிடும். இப்ப அந்த மாதிரி கண்ணு எடுக்கிறாருன்னா ஒரு வேலை கண்ணு இருக்காது இந்த காலத்துல சொல்ல வரேன். இதுக்கு விளையாட்டுக்கா நகைச்சுவைக்கா சொல்லல நம்ம அந்த அளவுக்கு நம்மள கண்ணை பறிக்காம தெய்வம் இன்னைக்கு சாப்பாடும் போட்டு கண்ணையும் பறிக்காம இருக்குதுன்னா அது தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். நம்ம இன்னைக்கு நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்க கூடாது இல்லையா. நமக்கே தெரியுது இன்னொத்து சொல்ல வேண்டாம் நம்ம பண்ற தப்பதான் நமக்கே தெரியுது. நம்ம இன்னொரு சொல்லி நம்மள தெரியப்படுத்தணும் அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஈஸ்வருடைய கோபத்துக்கு ஆளாவோம் நம்மளாம். அவர் கோபம் வந்ததுன்னா நம்ம என்ன ஆகும்ங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் ருத்ரம் வந்து உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்னு ஆரம்பிக்கிறது. எடுத்த உண்ணிய எவ்வளவோ இருக்கு அவருடைய பெருமைகள்லாம் சொல்றது அதெல்லாம் விட்டு உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். ஏன் கோபத்தை போய் முதல்ல சொல்லணும் தான் கோபமாக உட்காந்துருக்காரா சாமின்னு அது இல்ல. அவ்வளவு பரம சாந்தமான சுவாமி சாந்தமான ஒரு உருவத்தை உள்ள சுவாமிக்கு கோபம் வர அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா. அதாவது கோபமே வராத அளவுக்கு கோபம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்ப வந்து பயங்கரமா இருக்கும். அதனால நம்ம அவர் கோபம் வந்துவிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். போ அடியார்கள் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ய தக எல்லாத்தையும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து கோவப்படாம உன்னுடைய பினாகங்கிற வில்லை கட்டி இங்க வச்சுட்டு வந்துரு. அடியார்கிட்ட வரபோது பெருமானே உன் கையில் இருக்கு வில்லும் அன்பும் எதுக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அருள் செய்யறதுக்காக வா அப்படின்னு சொல்லிலாம் கெஞ்சும் அது இந்த வேதம். அப்படிலாம் அந்த சத்தியத்தை அந்த காலத்துல இது பண்ணாங்க. அதத்தான் இந்த காவிரி பூம்பட்டினத்துல இருக்கிற பொண்ணு நினைச்சாலாம் எப்படி நம்ம இந்த ஒரு சத்தியத்தை நம்ம மீறலாம். அப்பா வந்து நம்மளோட வேற இதை நிச்சயமா இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப நம்ம குலத்துக்கு தீராத பழி வரப்போகுது சத்தியத்தை மீறின ஒரு பழி வரப்போகுது. அதனால நம்ம இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனா இருந்த மாமனை வரவழைத்து அவனோட கிளம்புற அந்த ஊரு விட்டு. அப்போ வழியில பல தலங்கள் வழியா வரும்பொழுது திருமருகல்னு ஒரு தலம் இருக்கு. திருமருகல் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த மயிலாடுதுறையில இருந்து திருவாரூர் போற வழியில இந்த நன்னிலத்துலேருந்து கொஞ்சம் உள்ள போனோம். உள்ள போனா காரைக்கால் போற ரோடு இது அதுல வந்து திருமருகல் திருப்புகனூர் அப்பர் பெருவான் ஐக்கியான தலத்துக்கு அடுத்தது திருமருகல். இந்த சுவாமி வந்து ரத்னபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு அற்புதமான மூர்த்தி இது பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பனைமருகள் பெருமானை பாடலுற்றாருங்கிறார் சேர்க்கிறார் அருமையான ஒரு வரி. அதாவது இதெல்லாம் அனுபவிக்கும் தேனாய் இன்ன உதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் இல்லையா. அது எப்படி தித்திக்கும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். திருவாசகம் இன்னும் தேந்திராசகம் தேவாசகத்தை படிக்காம எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த தேனா இன்னமுமே சித்திக்கிறாங்கிறது சத்தியமான வார்த்தை, அது படிச்சுதான் பார்க்கணும். சும்மா பாட்டை கேட்கறதுனாலயோ ஒரு நாடகம் ஏதோ பிடிக்கல, அதுல அப்படியே ஊறி போயிடணும். இல்ல பலாபாரத்தை தேர்ந்த தேர்ல போட்டாமே அது எப்படி ஊர்றது இல்லையா? பலாச்சாரத்தை தேர்ல போட்டு வச்சிருவாங்க அந்த காலத்துல. அப்போ இந்த பொண்ணு அந்த போல கிளம்பி அந்த திருமருகளுக்கு போய் சேர்றாளாம். திருமருகள் போயிட்டு அங்க அந்த ராத்திரி ஆயிட்டதுனால அந்த இடத்துல தங்கிடுறா. அந்த இடத்துலயும் ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவன் ஒரு ஆம்பளை இந்த பொண்ணு, அதனால நம்ம கல்யாணம் ஆகிற வரையில மனதால கூட தீண்ட கூடாது. இப்படி திருநீலகண்ட நாயனார் இருந்தார். அதே மாதிரி எம்மை தீண்ட பெரும் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னாலாம் அந்த பொண்ணு. எம்மை நீ பண்ண சொல்லிட்டேன் இல்லையா, அதனால உன்ன போல மாதாவர்கள் யாரையுமே தொடுறது இல்லைன்னு நேரம், மனசார கூட தீண்டது இல்லைன்னு நேரம். அதுனா நாயன்மார்க்கு அழகு, சாதாரண மனுஷன்லாம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியுமா? தன்னோட பத்தினியை பார்த்து சொல்ற வார்த்தை அது, வேற யாரையும் பார்த்து சொல்ல இல்லை. அது பெரிய அதுவே பெரிய விஷயம். அப்படி தன்னோட பத்தினியும் பார்த்து சொன்னார் அப்படிங்கிறது அது நாயன்மார் ஒருத்தர் தான் பண்ண முடியும். 63 அப்புறம் 64 நாயன்மார்னு சும்மா இந்த காலத்தில் எழுந்திருக்கான். 64 எந்த ஜென்மத்திலும் கிடையாது, அடிச்சு சொல்லலாம். 63 சரியா போச்சு. உனக்கு வேணா வேற ஏதாவது புதுசா ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கோ, வேண்டாங்களா? நாயன்மார்க்கு பேரை கொண்டு வராது, இதுல எனக்கு பிடிக்காது. வேற யாரெல்லாமும் சொல்றாங்க, நான் 64 போட்டா இவர் 64 நாயனா இருக்கலாம். இது இதெல்லாம் எதுதான் முகத்துவதும் கிடையாது. சிவன் சிவாபராதம், அடியார்களுக்கு செய்ய அபராதம், அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இப்போ இந்த திருமருகல் தலத்துல வந்து சுவாமி இவர் இந்த பொண்ணு இதை போல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் அந்த ராத்திரியத்தை கழிச்சு இல்லாமல் ஒரு இந்த போல ஒரு மண்டபம் அதில் வந்து தங்கிடுறாங்க. தங்குற போது ராத்திரினார் இந்த அந்த மாமனாக இருக்கக்கூடிய பையனை ஒரு பாம்பு கடிச்சிடுது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருக்கலாமே இந்த கதையை எப்படி சொல்கிறேன், இல்லாட்டா எல்லாருமே பெரியவானம் படிச்சவங்க தான் அங்கே இருந்தால் கூட சொல்றதுக்கு ஒரு புண்ணியம், கேட்கறதும் ஒரு புண்ணியம். அந்த ரீதியில் சொல்கிறோம், அவ்வளோதான். தெரிய யாருக்கும் தெரியாதவங்க கிடையாது இங்கே. அந்த பாம்பு கடித்த வந்து அந்த பையன் அவர் அந்த இடத்துலயே மாண்டான். அப்போ கதறாளாம் அவ, என்னதான் கதறினாங்கிறது எனக்கு தெரியாது. அந்த சுவாமி மறுநாளைக்கு சொல்ல போற. அந்த மறுநாளைக்கு சம்பந்தர் அந்த ஊருக்கு வர வரும்போது இந்த பெண்ணு கதற சத்தம் கேட்டுதான். இவ வந்து ஏன் இந்த பொண்ணு இது போல அழறான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி கிட்ட போய் பார்ப்போன்னு பார்த்தா இவரை பார்த்துட்டு அப்படியே வேர் இல்லாத மரம் விழுந்தாப்பல விழறாவது பாதத்துல இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. அப்போ வந்து சுவாமி பார்த்து போடுறார், இது உனக்கு தகுமோ? இவளுக்கு இந்த கஷ்டம் வர்றது உனக்கு நியாயமா? உனக்கு அடுக்குமா? இது சாமியை பார்த்து தகுமோ இந்த உள்ளழியால் உள் மெலிவு என்று எடுத்து பாடங்கிற சேர்க்கிறார். அது அப்படியே கொண்டு இந்த இடத்துல சடையா எனுமால் சரண் நீ எனுமால். அவ என்ன சொல்றா? சடையாயின் கூப்பிடறான் சாமியை பார்த்து, அந்த விமானத்தை பார்த்து. இப்படி ஆயிடுத்தே நான் என்ன பண்ணுவேன்? சரண் நீ, உன்னை தவிர எனக்கு சரணாகதி கிடையாது, மீளா அடிமை உனக்கு தான், வேற யார்த்தையும் கிடையாது. விடையாய் ரிஷபவனத்தில் வரவனே அப்படிலாம் கூப்பிடுறாவோ, அவ என்னெல்லாம் கூப்பிட்டாங்கிறது தேவாரம் சொல்றது. மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய், மருகள் உடையவனே, குவளை மலரக்கூடியது, குளங்கள்லாம் நிரம்பி இருக்கிறவு. இப்படி தகுமோ இந்த உள்ளான்னு சொன்ன மாதிரி அப்படி அந்த 10 பாகம் இப்படிதான் வரும். உடனே அந்த வணிகன் உயிர் பெற்று எழுந்தான். அப்புறம் அந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பிச்சுடலாம் இல்லையா, அங்க அதான் பண்ணலவர். அவருக்கு முன்னாடியே அந்த ஊர்லயே திருமணம் நடந்தது. இன்னைக்கு கூட அந்த கோவிலுக்குள்ள போனா பிரகாரத்துல ஒரு வன்னி மரம்னு எனக்கு ஞாபகம், தண்ணி தானே, தண்ணி வன்னி மரத்தை அடியில ஞானசம்பந்தர் கல்யாணம் பண்ணி வச்ச இடமே இருக்கு, மேடையே இருக்கு. அங்கதான் திருமணம் நடந்த இடம் எழுதி வச்சிருக்காங்க. அதைத்தான் கடைசியா பேண்டது. இதோ இப்ப பெரிய பிராணம்னு நினைச்சுக்காம அவ்வளவு அருமையான பாட்டு இது. இந்த சடையா இனிமகள் கடையா இருந்தாலும் சொன்னார் இல்லையா அவர், இத இவர் சடையானை எவ்வுயிருக்கும் தாயாரானே இந்த சேக்கரையோட இது அதுக்கு ஒரு நூல் கொடுத்து சங்கரனை சசிகண்ட மௌலியானே என்ன அழகா அதை சொல்ற பாருங்க. அது அந்த செய்கூட படிச்சாதான் அதோட அருமையே அதுல வரும். இப்படி எடுத்து பாடன்னு ஒண்ணு என்ன ஆச்சுங்கிறத அடுத்த பாட்டில் சொல்றாரு. பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான், விஷம் போயிடுத்து அவனுக்கு. இன்னைக்கும் அந்த ஊரை வேறு பாம்பு கடிச்சு சாருடைய எண்ணி வரையில அந்த எல்லையில அப்படி யாருக்கா கடிச்சிருந்தா கூட உளுந்து பிள்ளை அந்த கோயில் வாசல போடுவாங்க, அடுத்த நிமிஷம் எழுந்துவான். அந்த போல அது அது மாதிரி ஒரு அந்த ஊருக்கு ஒரு மகிமை. விடம் தீர்ந்து எழுந்து நின்றான். அவரோட அந்த அடியாளம் கூட்டங்களா இருக்கு. பொருவெளிச்சியில் திருத்தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப, எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஹரஹர மகாதேவான் இது பண்ணிருக்காங்க பொண்ணுக்கு. அவ அந்த பொண்ணு உடனே செய்யற அங்கையினை உச்சிவேல் குறித்து கொண்டு அரு காழிப்பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கையவள் தன்னை. இப்ப அர்த்தம் புரிஞ்சுவோம், ஏன்னா கதையை சொல்லிட்டேன் இல்லையா. அந்த அருக்காழி பிள்ளையாருங்கிறது தான் வார்த்தை ரொம்ப அழகே. இந்த யூசேஜே இந்த சேக்கராருடைய இது இனிமை பார்த்து செய்வழி இனிமை சொல்றோம். அருளே வடிவமான ஞான சம்பந்த பிள்ளையாரும் ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அருள் செய்வதற்காகவே அந்த ஊருக்கு வந்தவர்னு ஒரு அர்த்தம், இந்த பெண்ணுக்காக இறங்கி அருள் செஞ்சவர்னு ஒரு அர்த்தம், மூணு அர்த்தம். இந்த அதாவது அருளாளுடைய பாட்டுல இந்த மாதிரி நல்ல அர்த்தம் எவ்வளவோ இருக்கும். நம்மளோட சித்திரங்களுக்கு குழந்தை தோன்றது இன்னும் எவ்வளவு இருக்கு, நமக்கு தோணுது அவ்வளவுதான். இதான் அர்த்தம் சொல்லக்கூடாது திருப்புறைகளுக்கு. அருக்காழி பிள்ளையார் இதுவோ குழந்தை, இவர் இன்னும் இவ்வளவு பெரிய அனுபவம் உள்ளவர் மாதிரி இதை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவரா இல்ல, சாதாரண குழந்தை தான். இந்த பிள்ளையாருங்க வார்த்தையை தான் இங்க சேர்க்கிறார் பிரயோகப்படுத்த இல்லையா. அருக்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த பாதத்தில் போய் விழுந்தாவலாம். நங்கை நங்கை பருவத்தில் உள்ள குழந்தை அந்த பொண்ணு அவள் தன்னை நானிலத்தில் நயந்த நம்பியோடு, அவ யார கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சாலும் அந்த பொண்ணு பையனோட என்ன என்ன பூனை என்ன பண்ண ஒண்ணும் பண்ணாது ஓடி போடும். ஏன் பயப்படுற எப்படி என்ன தாண்டிதான் உங்கள்கிட்ட மங்குள் தவழ் அந்த ஊரை பத்தி ஒண்ணு. அந்த திருமருகல்ல வந்து எல்லாரும் இன்புற்று வாழணும், அந்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நெடுங்காலம் இருக்கணுங்கிறதுக்காக இவர் இந்த புகழி வேந்தர். புகழிங்கிறது சிறுவாயிக்கு 12 பேர்ல உள்ளு. அவர் என்ன செஞ்சார், மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வகுத்து விட்டார்னு அர்த்தம் அவருக்கு முன்னாடி அந்த அரேஞ்ச் பண்ணார், கல்யாணத்தை பண்ணினார்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல மனம் புணரும் பெருவாழ்வுங்கிறார் சேர்க்கிறார். அப்ப திருமணம் புரிவதே பெருவாழ்வாக சொல்றார், சரிதானே. சரி, அது அவர் வாக்கு சேர்க்கிற வாக்குல விட்டு வாழ்வுன்னு கூட சொல்லல பெருவாழ்வுன்னு வேற சொல்றார். அதனால இது இதனால்தானோ என்னமோ தெரியாத சமயத்தில் கடைசியில சுவாமி மறுபடியும் வாக்குறார், எப்படி கல்யாணம் பண்ணிக்காம எங்கிட்ட வந்து சேராத, இவர் வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து பாடிக்கிட்டே இருக்கேன், கடைசி வரைக்கும் உன்னை பாடி பாடிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். அதுதான் நோக்கம் முடிஞ்சிருக்கு, அப்புறம் எதுக்கு இங்க இது பண்ணணும், இன்னொரு பாடு இருக்கிற வரைக்கும் பாட வேண்டிதானே. கல்லூர் பெருமணம் வேண்டா அந்த ஆளு குறிஞ்சி பண்ணல இருக்கு, எனக்கு வந்து இந்த கல்ல எடுத்து காலை வைக்கிறது அம்மி மிதிக்கிறது அருந்ததி கட்டுறது இதெல்லாம் வேண்டாம். என்ன வேணும், கழுமதம் பல்லூர் பெருமணம் பாட்டுமையாத்துல கல்லூர் கழுமலம் தான் சீர்காழிக்கு 12 பேர்ல ஒண்ணு. சீர்காழி மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து நான் பாடிட்டு இருக்கேன் இல்லையா, அதுதான் நெய், அது போதும் எனக்கு, எனக்கு இது வேண்டாம். சுவாமி விட்டாரா, இல்ல நீ வந்து வேத நெறி தழைத்தவங்க நீங்க சைவத்துறை விளங்க வந்தவனாச்சே, நீ எப்படி வேதத்துல சொன்ன பாரி கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்து சேரணும், நீ அதை மட்டும் விட்டு வந்தா எப்படி சைவத்துறை வேத நெறி தழைத்தவங்க வந்தவனா எப்படி சொல்ல முடியும், ஒண்ணு அதுல சொன்னது பின்பற்றலன்னு ஆயிடும், கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து சேரு அப்படிங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற நல்லூர் பெருமணத்தில், நல்லூர் பெருமணம்ங்கிறது சிதம்பரத்திலேருந்து சீர்காழி போற வழியில கொள்ளிடத்திலேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். இப்போ ஆச்சாபுரம்ங்கிற பேர்ல இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்க்கலன்னா அந்த பக்கம் அவசியம் போகணும். சிவலோக தியாகர்னு பேர் சுவாமிக்கு. அம்பாளுக்கு பேரு திரு வெண்ணீற்றுமைன்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல ஸ்வேத விபூதி அம்பிக்கைன்னு பேரு. ஸ்வேதம்னா வெள்ளை, விபூதி தான் வெண்ணீர், ரெண்டும் உண்டுதான். வடமொழியா இருந்தா தந்தமிழ் எல்லாம் உண்டுதான். வடமொழியும் தந்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் அப்படிதான் அப்பர் சுவாமி சொல்றார். இது வந்து இது அதுவா இல்லை, எல்லாம் ஒண்ணும் நமக்கு. இந்த மாதிரி யாராவது தப்பா சொன்னாங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திக்குங்க. யாராவது சொன்னா கூட காதலிக்காக வேண்டாம். இப்போ ரெண்டும் ஒண்ணு, ரெண்டும் ரெண்டு கங்கள் சுவாமி. அப்படி இந்த திருவண்ணீற்றுமை ஏன் பேர் வந்தது அப்படின்னு ஒரு இது நேராச்சும் சொல்லுங்க. அப்ப அந்த நேரத்தில் நிறுத்திடுவேன். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மணி 9 வேளா போகுது, ரொம்ப தள்ளி வந்துருந்தாங்கண்ணா. இந்த திருமணம் நடக்கிற சமயத்துல எல்லா அடியார்களும் வந்துடுறாங்க. திருஞான சம்பந்தரோட 16,000 பேர்னு சொல்ற வழக்கம் ஒண்ணு உண்டு. 16,000 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அவரோட கூட போறவங்க வந்தாச்சு. அப்புறம் இவரோட இணைபிரியாம வரவர் ஒருத்தர், யாரு? இந்த யாழ்ப்பாணர், திருவிகண்ட யாழ்ப்பாணர் ஒருத்தர். அவர் தருமபுரம்னு ஒரு சில அந்த திருநள்ளாற்றுக்கு பக்கத்தில் இருக்கு, அந்த ஊர்க்காரர். அவர் அவரோட மனைவி வந்து மதங்க சூழா அப்படின்னு பேரு. இவரை வந்து போற இடத்துல இவங்களோட பாட்டா யாழ்ல வாசிச்சு வரேன்னு கேட்டார். யாழ்ல வாசிக்கிறார், கடைசி வரைக்கும் அவரோட இருந்தவர். அதனால அவங்க கண்டிப்பா கல்யாணத்தில் இருப்பாங்க இல்லையா, அவரும் வந்துடுறார். அப்படி இருக்கிற போதே யாழ்ப்பாணருடைய கூட இருந்தவங்க எல்லாம் அந்த ஊர்ல தருமபுரம் போன போது நம்ம ஊர் ஆள் ஆள் தான் இவரோட பாட்டு சொல்லிக்கிறதுன்னு. இது இதுதான் இந்த காலத்தை புத்தி அந்த காலத்துல இருந்திருக்கு. இவர் பின்பாட்டு பாடுற இது வாத்தியம் பாசிக்கிறவராட சாமர்த்தியத்தினாலதான் ஞானசம்பந்தருடைய பதிகமே மெருகு ஊட்டுறதுங்கிறப்ப சொல்றேன். இது இவருக்கு நாராசமா இருக்கு, நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கும். ஏ நம்ம ஊர்ல எப்படி சொல்றாங்களே, அவருக்கு நாராசமா இருக்கு. உடனே ஞானசம்பந்தத்தை போய் சொன்னாராம், இந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு இன்னும் யாழ வேணா ஒடிக்க போனார். அது செய்யாது, யாழ ஒடிக்க வேண்டாம். அவங்க ஏதோ சொல்லிட்டா நீ இப்போ நீ பாட்டு ஒடிக்காம இருக்கணும். அப்போதான் ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த யாழ்ல அடங்காத இசையோட ஒரு பதிகம் வாசிக்கணும்னு நீங்க பாடணும், அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும் அப்படின்ட்டு. இவர் அதே நிமிஷத்துல மாத மடப்பிடி மட அன்னதோ மாத மடப்பிடி மட அன்னதோ நடை உடை மலை மகள் 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 சொன்ன வருவர். பாட்ட பாட அதுவா 10 நிமிஷம் அதாவது சுருக்கம் பாட்டேன். இது வந்து யாழ்பூரின்னு ஒரு இதுல இருக்கு. அது பண்ணாவும் சில பேர் வந்துப்பாங்க, பண்ண இல்லையானு சில பேர் செய்ய எப்படி வேணாலும் போட்டோம். அது முதல் திருமுறையில கடைசியில இருக்கு. இந்த யாழ்மூரி பாடின உடனே சரி 5 நிமிஷம் அது அதான் கேட்டேன் முன்னாடியே, எனக்கு நேரடியா மொமெண்ட் பேசிட்டு இருக்கேன். அதனால இந்த ஞானசம்பந்தர் அந்த வந்தபோது யாழ்ப்பாணர் எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. அப்புறம் திருவிழக நக்க நாயனார், முருகநாயனார் அதான் எல்லாரும் வந்தாச்சு. அப்ப வந்து எல்லாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் கூட வந்துட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க அடுத்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாச்சு. அப்போ சிவலோகம் திறக்க போகுது, சிவலோகத்தை நம்மை வைப்பான் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி வைக்க போறார். அதனால சிவலோக தியாகராஜர் பேர் அந்த ஊர் சுவாமியில பேரு. அப்படி இருக்கும்பொழுது இது சொல்லி ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லி இதை முடிவு பூர்த்தி பண்ணாங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்டு வரேன். இதுக்கு இந்த விஷயத்துக்கு வரேன், எப்படி கொடுக்குறான் எல்லாருக்கும் முக்தி கொடுக்குறான் அப்படிங்கிறது. முக்தி தரும் வள்ளல் இல்லையா, இருந்தா கூட வள்ளலா இருந்தா கூட அதுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்றோம். என்ன சொல்றது இருக்கு அதுக்கு யோக்கியம், தகுதி தகுதி இருக்கணும் நமக்கு. அது இருந்தாத்தாங்கிறதுக்காக இது ஒரு நடக்குது. என்னன்னா எல்லாரும் இந்த கேஸ் லைட் பிடிக்க வந்தவங்க எல்லாரும் வந்துட்டான் போல இருக்கு, கல்யாணத்துக்கு வந்தவங்க வந்துட்டான். அப்போ இந்த பிள்ளையார் அங்க ஒண்ணு இருக்காரு, அந்த ஊருக்கு இந்த கோவிலுக்கு போற திரும்பத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, சிவஜோதி வரப்போகுது, இப்போ எல்லாரும் ஐக்கியம் பாட போறாங்க, சும்மா ரோட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து பாப்பா சீக்கிரம் போன்னு கரட்டி விடுறாரு. அதனால அப்படி வந்தவங்களாம இருக்கான். இப்படி பேருக்கு எப்படி முக்தி கொடுக்க முடியும்? ஞான சம்பந்தருக்கு கொடுக்கற முக்தியும் ஒண்ணு, அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கற முக்தியும் ஒன்னாயிடுமா? ஆனாலும் ஆகாதுன்னா கூட ஓரளவான தகுதி இருக்கணும் இல்லையா, அந்த ஓரளவு தகுதி எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பாத்துறான். அம்பாள் என்ன பண்ண, எல்லாருக்கும் விபூதி கொடுத்தா. விபூதிய பூஷாதவன்கிட்ட போய் என்ன முக்தியை கொடுக்கறது? அதனால இந்த காலத்துல கேட்க வேண்டாம், இப்படி இருக்கிறான் லேட்டா, அதுவும் இல்ல நிறைய பூசறதெல்லாம் கிடையாது. அப்ப விபூதி கொடுக்குற அம்பாள், அதனால சுவேத விபூதி ஆம்பிகைன்னு பேரு, திருவண்ணேற்று உமைன்னு பேரு. மகாவித்வா மீனாட்சி சுந்தரம் பிள்ள அந்த அம்பாள் மேல ஒரு பிள்ளைத்தமிழே பாடியிருக்கார், திருவண்ணேற்றுமை பிள்ளைத்தமிழ்னு இருக்கு. அப்புறம் சுவாமி இப்போ முக்தி கொடுக்க போறார். முக்தி கொடுக்கற போது என்ன, ஆதார் சம்பந்தர் பஞ்சாட்சரம் ஒரு தடவைதான் காதால கூட கேட்கலான்னு இவன் என்ன தச்சோம், பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணாட்டா கூட காதாலே நம்ம சிவாயன்னு கேட்கலன்னு அவனை எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த காதலாயத்தை செஞ்சு திரௌபதி கிட்ட சுவாமி பாடினார். நமசிவாயே நமசிவாய பதினோரு தடவை சொல்லி வச்சார், ஒரு தடவை இல்லை பதினோரு தடவை எல்லாரும் அங்க வந்தவ எல்லாரும் கேட்டாச்சு. சிவஜோதி எரிஞ்சது. ஞான சம்பந்தம் அந்த தம்பதிகள் முதல்ல போயிருந்தாக்க மிச்சம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா சொல்ல முடியாது. அதனால ஞான சம்பந்தம் என்ன பண்ணாரா, எல்லாரையும் முதல்ல அனுப்பிச்சிட்டார். அதுதான் வள்ளல் மீது நமக்கு அடுத்த நம்ம ஓடிக்குவோம், அடுத்த பஸ்ல ஆனா ஒருத்தம் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் இல்லை. அது என்ன பண்ணாரு, எல்லாரையும் வந்து கடைசியில இந்த பெண்ணை கையை பிடிச்சுன்னு இந்த வதினி மூணு பேரை வரம் வந்து அதுல வந்து வைக்கியானார், வைகாசி மூலத்தை நிக்கின்னு சொல்லி அதை பூர்த்தி பண்றாரு, சேர்க்கிறார். நமக்கு எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கதுல, விபூதி திராட்சம் எல்லாம் செய்வர்களுக்கு வேணும், பஞ்சாட்சரம் சொல்லணும். பஞ்சாட்சரம் குருமுகமா எடுத்துக்க முடியலையா, தேவாரம் தான் இருக்கு. பஞ்சாட்சர பதிகம் வேற இருக்கு, சம்பந்தர் ரெண்டு பாடி இருக்கார், அப்பர் சுவாமியில் ஒரு பதிகம் இருக்கு, சுந்தரமு சோழன் இந்த மற்ற பத்து இணைக்கின்ற ஒன்று பாடி இருக்கார். இது நாலு பதிகத்தையான படிக்கலாம், ஒண்ணுமே படிக்கலன்னா அங்க எப்படி நமக்கு எப்படி என்ட்ரி இருக்காது, நோ என்ட்ரி போட்டுருவான், நம்ம அதனால போக முடியாது. அதனால நமக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம், சுவாமியோட பாதாரவிந்தத்தில் நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இது இந்த ஆடியன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட நீங்க எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தையை ஒழிய நம்ம உங்களுக்கு சொல்ற இதுல இல்லை, நீங்க எல்லாம் பண்றவங்க. அதனால இப்போ அவர் வந்து இவ்வளவு தூரம் இந்த பத்து நாளைக்கு வந்து இங்கே ஒரு வாரம் இருந்து இந்த தோழார கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்னார். அது ரொம்ப நாள் நம்மளுடைய இதுல நடக்காமையே போயிடுச்சு. இது இப்போ சிவனருள் குருவருள்லாம் கூடி தொண்டரருள் சேர்ந்து கூடிச்சு. அதனால ஐ ஒரு வாய்ப்பு சுவாமி, அதுக்கு நான் அதனால்தான் நான் பெற்ற மற்றும் நான் பெற்றது யார் பெல்ல பெறவில்லாருன்னு சொன்ன மறித்த வாரத்தில், இதுக்கு எனக்கு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன், உங்களுக்குலாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல ஒரு பாக்கியம் இதுதான். இதெல்லாம் உங்களால எனக்கு ஒரு புனிதப்படுத்திக்க முடிகிறது என்ன, அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் வரத்துக்கு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பேர் அதுலயும் இவ்வளவு பேர் எழுதி சந்து பண்றாங்க. அதனால இது மெட்ராஸ் இல்லை, நான் அதையும் சொல்லிக்கணும். இங்க இருந்து ஒரு பெரிய ஒரு அடியார் திருக்கூட்டம் இங்க இருக்கு, இது மேலும் வளரணும். இது இந்த பத்து பேரோட நின்று கூடாது, இன்னும் நிறைய வளரணும். அப்படியே அடுத்த தலைமுறைக்கும் அந்த இது போகணும், நம்மளோட நின்றுடாம. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் அடுத்த தலைமுறைதான் கொண்டு வராங்க பாருங்க. அந்த மாதிரி அடுத்த தலைமுறை பாடுறதோ அல்லது வாத்தியமா வாசிக்கிறதோ ஏதோ ஒன்று இருக்கணும், அந்த அந்த இதில் நெறி சிவ நெறி அதில் இருக்கணும், அதுதான் வந்து பெருநெறி அப்படிங்கிறதுக்காக இவ்வளவும் நம்ம இது பண்ணோம். இன்னைக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சது பாடு, நான் முறையாலாம் இசையெல்லாம் போயிடலை, ஏதோ வந்து தெரிஞ்சதோ பெருமாங்க, அதை பாடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அன்னை வழியே வேற ஒன்றும் கிடையாது. அதனால சொல்லிக் கொடுக்குற அளவு தகுதியும் கிடையாது, ஏதோ வந்து நமக்கு தெரிஞ்சு நாலு பேர் சொல்லணுங்கிற ஒரு இல்லை பண்றது ஒழிய, அதுல குற்றம் வரதுன்னா பெருமான் மன்னிச்சு பாருங்கிற ஒரு மக்கள் பொருளும் செஞ்சிடறோம். அப்புறம் மிச்சம் எல்லாம் சுவாமியோட இருக்கு. நம்ம பார்வதி சிவனே போற்றி.